பிடியில் புழந்திடும் பொழுது வாருங்கள் இறை குளமே. வசந்தமாயினியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குளமே.
வாஞ்சை மனதுடன் பின்னர தேவனை வழிபட வாருங்களே.
இறை தரும் பணியது ஆதவன் நொழியது அற்பணமாகிட வாருங்களே. திரு பணியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியும் புழங்கிடும் பொழுது வாருங்கள் இறை குளமே. எங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பணியது.
எங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பணியது.
ஆறுதல் இன்றி அழைந்திடும் உலக தேறுதல் தந்திடும் தெய்வீக பணியது. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குளமே. வசந்தமாய் புலங்கிடும் பொழுது வாருங்கள் இறைக்குளமே. நிறைவாஞ்சை மனதுடன் பின்னக தேவனை வழிபட வாருங்களே.
தந்தை மகன் தூய அவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தமான திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் மறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதரே சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியிலே இயேசு கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளே.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் கரைகள் பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
கிறிஸ்துவே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்ட
இயேசுவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் உம் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் திருதூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வசனங்கள் 8-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறர்க்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருக்கிற்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: மனம் இறங்கி,
மனம் இறங்கி
கடன் கொடுக்கும் மனிதர்,
கடன் கொடுக்கும் மனிதர்
நன்மை அடைவர்,
நன்மை அடைவர்.
மனம் இறங்கி,
மனம் இறங்கி
கடன் கொடுக்கும் மனிதர்,
கடன் கொடுக்கும் மனிதர்
நன்மை அடைவர்,
நன்மை அடைவர்.
மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர்.
மனம் இறங்கி கடன் கொடுக்கும் நன்மை அடைவர்.
ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோ, அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மை உள்ளோரின் தலைமுறை ஆசி பேரும்.
மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர்
இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவர்களிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்ப, மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர்.
மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர்.
மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். அவர்கள் வாரி வழங்கின ஏழைகளுக்கு ஏந்தன. அவர்கள் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும்.
மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர்.
கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும்
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25-33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையையெல்லாம் விற்றுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
இயேசுவே உமக்கு போ.
கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதென்பது மலர்கள் தூவப்பட்ட பாதை அல்ல, பாதுகாக்கப்பட்ட கோட்டையும் அல்ல. மாறாக முற்களும் ஆணிகளும் சிதறி கிடக்கும் ஒரு பாதை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் ஏராளம் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் புதுமைகளை காண வேண்டும் என்று அவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று அவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் கரங்களினால் தங்களின் நோய்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதால் தாங்கள் வயிறார உணவு உண்ணலாம் என்று கருதி அவர்கள் இயேசுவை பின்பற்ற வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆடையை தொட வேண்டும் என்று வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையால் நலமடைய வேண்டும் என்று வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த பின்னணியில்தான் ஆண்டவர் இயேசுவை பெருந்திரளான மக்கள் பின்பற்றி சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த நற்செய்தியினுடைய தொடக்கத்திலும் அதுதான் இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 14:25 வசனத்திலே, பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவர்கள் மட்டுமல்ல, பொதுவாக நான் சொன்னேன், ஆனால் நற்செய்தியிலே ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு நற்செய்தி 10:47 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பார்வையற்ற பர்த்திமேயு ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய கரத்தினால் தன்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த நோயை தீர்த்து கொள்ள வேண்டும், மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இருந்தார். லூக்கா நற்செய்தி 19:18 நாம் பார்க்கின்றோம், சக்கேயு வருகிறார், வரி தண்டுவோருக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தார். லூக்கா நற்செய்தி 6:19 நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவை மக்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள், அவர் அனைவருடைய நோய்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவரை எப்படியாவது தொட வேண்டும் என்று மக்கள் அவரை சூழ்ந்து அவரை நெருங்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 3:18 என்ன இருக்கிறது, பரிசேயரான நிக்கதேமு இயேசுவை கண்டு அவரிடமிருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஏக்கத்தோடு அவரை பார்க்க வந்ததாக நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 23:8 ஏரோது ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆவலாயிருந்தான். ஆண்டவர் இயேசுவை பார்த்த பொழுது மகிழ்ச்சி அடைந்தான், அவரிடம் பல கேள்விகளை கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை காண வந்தவர்கள் அவர்களுடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருந்தது. தங்களுடைய நோய்கள் நீங்குவதற்காக இயேசுவை தேடி வந்தார்கள், இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்காக தேடி வந்தார்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய புதுமைகளை காண வேண்டும் என்பதற்காக தேடி வந்தார்கள். ஆக அந்த மக்களுடைய புரிதல் எப்படி இருந்தது என்றால், இயேசுவினுடைய புதுமைகளில் அடையாளங்களில் தங்களுடைய பார்வைகளை செலுத்தினார்கள். இதுதான் ஆண்டவர் இயேசுவை சந்தித்தவர்களுடைய நிலைமையாக இருந்தது. ஆனால் ஒரு சிலர் இயேசுவின் மேல் தங்களுடைய பார்வையை திருப்பினார்கள். இதுதான் அவர்களுடைய இருக்கக்கூடிய வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இயேசு மக்களை எப்படி பார்த்தார்? யோவான் நற்செய்தி 2:23-24 ஆகிய வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அருள் அடையாளங்களை கண்டு பலர் அவர் பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை, ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை, ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆக இயேசு மக்களை பார்த்த விதம் வேறாக இருந்தது. தன்னை தேடி வருகிறவர்கள் எல்லாம் தன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்று இயேசு நம்பிவிடவில்லை. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை தேடி வருகின்றோம் என்பதால் நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல. சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி 7:21 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவரை நோக்கி வருகின்றோம் என்றால் ஆண்டவர் ஏதோ நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவரிடமிருந்து பலவற்றை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய குடும்ப தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லுகிறோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்வின் தேவைகளை நீர்தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி வருகிறோம். தவறல்ல, ஆண்டவர் புதுமைகளை செய்தார் இல்லை என்று சொல்லவில்லை. மக்கள் தேடி வந்து ஆண்டவரே இந்த நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொன்ன பொழுது உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று அனுப்பி வைத்தார் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையும் கடந்த ஆண்டவர் ஏதோ ஒன்றை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. அது என்ன? அவரின் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்பதுதான். அவரின் பாத சுவடுகளை பின்பற்றி அவரின் சீடர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய லட்சியமாக இருக்கிறது. தன்னை தேடி வந்தவர்களுக்கு இந்த அழைப்பை தான் ஆண்டவர் இயேசு கொடுப்பதாக நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்கின்றோம். ஆக சீடர்களாக மாறுவதற்கு என்ன தகுதி என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தகுதி என்று எதுவும் இல்லை. சீடர்களாக மாறுவதற்கு, சீடர் என்ற நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒருவர் என்பதை நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். 4 நிலைகளை சொல்லுகிறார். தாய் தந்தையரை விட்டுவிட்டு உயிரை விட மேலாக ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முதலாவது. 2, வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும். 3, திட்டமிடும் மனப்பான்மை உடையவராக இருக்க வேண்டும். 4, உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும். இந்த 4 நிலையை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை சுருக்கி 2 நாம் அதை சிந்தித்து பார்த்தோம் என்றால், 1, நம்மை இழக்க வேண்டும். 2, சிலுவையை சுமக்க வேண்டும். 2 செய்யும் பொழுதுதான் நாம் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்றோம் என்று பொருள். 1, அன்புக்குரியவர்களே, நம்மை இழக்க வேண்டும். தாய் தந்தையரை விட, மனைவி மக்களை விட, உயிரை விட இயேசுவை முன்னிறுத்த வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார் என்றால் அங்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? நாம் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. என்னுடைய குடும்பம் போதும், என்னுடைய குடும்ப நலன் போதும், ஆண்டவரிடம் அதற்காக ஜெபித்தால் போதும் என்பது மட்டுமல்ல, கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லுகிறார்களே அந்த பாதுகாப்பு வளையம், அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதை இயேசு அங்கு சொல்லுகிறார். பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு அங்கு சொல்லுகிறார். பணியாளர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மிடம் இருப்பதை இழக்க வேண்டும். இழக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய சுயநலத்தை இழக்க வேண்டும், பிற நலத்தோடு வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். பவுலுடைய ரோமர்களுடைய திருமுகத்திலே சொல்லுகிறார், நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆக எப்பொழுது நம்மிடமிருந்து அன்பு வெளிப்படுகிறதோ, நம்மிடம் இருக்கக்கூடிய தியாக மனப்பான்மை வெளிப்படுகிறதோ, குடும்பத்தில் மட்டுமல்ல, நாம் வாழக்கூடிய பகுதியில் மட்டுமல்ல, அனைவருக்கும் அந்த அன்பு தியாகம் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்மை இழந்திருக்கின்றோம் என்று பொருள். இயேசுவினுடைய சீடர்களாக வாழ துவங்கிவிட்டோம் என்று பொருள். எனவே சிந்தித்து பார்ப்போம், நம்மிலே இந்த அன்பும் தியாகமும் நமக்கானதாக இருக்கின்றதா, நம்முடைய குடும்பத்திற்கானதாக இருக்கின்றனவா, அல்லது பிறருக்கானதாகவும் இருக்கின்றதா? யார் தெரியாத பிள்ளைகளுக்கும் நம்முடைய அன்பும் தியாகமும் கொடுக்கப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே. 2, சிலுவையை சுமத்தல். சிலுவை என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக நம்முடைய புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? துன்பங்களை சுமக்க வேண்டும். துன்பங்களை சுமப்பது என்றால் நாம் நம்முடைய தவறை செய்துவிட்டு அதற்கான துன்பத்தை அனுபவிப்பது அல்ல ஆண்டவர் இயேசு விரும்புவது. ஆண்டவர் இயேசுவுக்காக துன்பங்களை சுமப்பது, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதால் நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்களை சுமப்பது, இதுதான் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றுவது என்று பார்க்கின்றோம். இதைதான் மத்தேயு நற்செய்தி 5:11-12 இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. ஆக யார் பொருட்டு துன்பப்பட வேண்டும்? ஆண்டவர் இயேசுவின் பெயரின் பொருட்டு துன்பப்பட வேண்டும். ஆண்டவர் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் அன்புக்குரியவர்களே. ஆக இயேசுவின் வார்த்தையின்படி நாம் வாழ முயற்சிக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பகைவருக்கு அன்பு செலுத்துங்கள், துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள், வலக்கணத்தில் அறைந்தவருக்கு இடக்கணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்விலே துன்பம் வரும். துன்பம் வரும் என்றால் அதை செய்ய முடியாத நிலையிலே நாம் இருப்போம். பகைவரை அன்பு செய்ய முடியுமா? என்னுடைய வாழ்வை கடுத்திருக்கிறான், எப்படி நான் அவனை அன்பு செய்ய முடியும்? துன்புறுத்துவோருக்காக ஜெபிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வார்த்தைகளில் சொல்லிவிட்டு போகலாம், செயல்பாட்டிலே செய்ய முடியுமா? ஆண்டவர் இயேசு செய்ய சொல்லுகிறார். இதுதான் சிலுவையை சுமப்பது. அன்புக்குரியவர்களே, நாம் செய்ய தயாராக இருக்கின்றோமா? அப்பொழுது நாம் இயேசுவினுடைய சீடர்களாக வாழ துவங்கி விட்டோம் என்று பொருள். ஆக இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக நாம் அனைவரும் மாற ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதற்கான வழியை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் நம்மை இழந்து பிறருக்காக பயன்படும் மனிதர்களாக இருக்க வேண்டும். 2வது, இயேசுவின் பொருட்டு சிலுவையை சுமக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் சீடர்களாக இருப்பதற்கு இவை இரண்டும் தேவைப்படுகின்றன. நாம் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்றோமா? நாம் அனைவரும் இயேசுவினுடைய சீடர்களா? சிந்தித்து பார்ப்போம்.